SBS தமிழ்.
தமிழகத்தை அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி என்ற பெருமையை தென்னகத்தே கொண்டுள்ள அதிமுக இம்முறை பாஜகவுடனும் வேறு சில கட்சிகளுடனும் கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் போட்டியிடுகின்றது. அதிமுக கூட்டணியில் பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, புதிய தமிழகம் கட்சி, புதிய நீதி கட்சி, NR காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளன. இதில் பாமகவுக்கு 7 தொகுதிகளும், தேமுதிகவுக்கு 4 தொகுதிகளும், பாஜகவுக்கு 5 தொகுதிகளும், மற்ற கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த கூட்டணி பற்றி அலசுகிறார் தமிழகத்தின் பிரபல ஊடகவியலாளர் அருள் கலிலன்.
இந்த கூட்டணி வந்து தனித்தனியாக ஒவ்வொரு கட்சி ரீதியாக பார்த்தால் பலமான கூட்டணி தான். உதாரணமாக பாட்டாளி மக்கள் கட்சியை எடுத்தால் அது கடந்த சில தேர்தல்களில் தனித்து போட்டியிட்டு அதிகபட்சமாக 9% வாக்கு வங்கியை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வைத்திருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டங்களில் அவர்களுடைய சமூகம் சார்ந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதி சார்ந்தவர்களிடம் செல்வாக்கு மிக்க ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு மிக அதிகமாக 7 தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள். அதுபோல பாஜகவுக்கு இங்கு வந்து 3% மேல் வாக்கு வங்கி கிடையாது. அதாவது அவர்கள் போட்டியிட்டு இதுவரை போட்டியிட்ட தேர்தல்களில் அவர்கள் பெற்ற அதிகபட்ச வாக்கு சதவீதமே 3 அல்லது 4% தான் இருக்கும். அவர்களுக்கு 5 தொகுதிகள் கொடுத்திருக்கிறார்கள். தேமுதிகவின் வாக்கு வங்கி 12% அளவுக்கு இருந்தது. அவர்கள் எதிர்கட்சி தலைவர் 2011 எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் வந்தபோது 11% வாக்கு வங்கி அளவுக்கு அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் மக்கள் நல கூட்டணியோடு இணைந்து கடந்த தேர்தலில் போட்டியிட்ட போது தேமுதிகவின் வாக்கு வங்கி 2% அளவுக்கு குறைந்து விட்டது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒவ்வொரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிட்டத்தட்ட 7 தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த 7 தொகுதிகளும் அவர்களுக்கு கிட்டத்தட்ட வட மாவட்டங்களில் அவர்கள் சாதி சார்ந்த சமூகம் சார்ந்த வாக்கு வங்கி எங்கு இருக்கிறதோ அந்த பகுதிகளை ஒட்டி அந்த 7 தொகுதிகளையும் பெற்றுக்கொள்கிறார்கள். நம்ம இதுல முக்கியமான கேள்வி என்ன வருதுன்னா, இப்ப உதாரணத்துக்கு கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? ஒரு 500 வாக்கு இருக்குமா? 1000 வாக்கு இருக்குமா? வெறுமனே ஒரு 7 தொகுதி 8 நாடாளுமன்ற தொகுதி பகுதிகளுக்குள் வரக்கூடிய ஓரளவுக்கு வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு தமிழகம் முழுக்க பரவலாக நடைபெறும் விஷயங்களுக்கு வந்து ஒரு தேர்தல் கூட்டணியை உருவாக்கும் போது ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் மட்டும் செல்வாக்குள்ள கட்சிகளை ஒருங்கிணைத்து கூட்டணி வைப்பது பெரிய கட்சிகளுக்கு வந்து பாதகமாக முடிந்திருக்கிறது கடந்த காலத்துல.
அதிமுகவின் பலம் மற்றும் பலவீனத்தை இவ்வாறு கூறுகிறார் அருளலிலன்.
அதிமுகவுடைய பலம் வந்து மோடி தான், பாஜக தான். பலவீனம் வந்து அவங்களோட பேஸ் எதுன்னு அவங்களுக்கே தெரியல. கட்சி அவங்க கட்டுப்பாட்டுல இருக்குதா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. அவங்க வந்து எந்த தேர்தலையும் சந்திக்காம தாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படிங்கிறத வந்து இத்தனை காலமும் கடந்த 2-3 ஆண்டு காலமாக நிறுவி வந்தார்கள்.
1998 ஆண்டில் அப்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா முதல் முறையாக மக்களவை தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி அமைப்பது என முடிவு செய்தார். அந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் 20-க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சிகளை இணைத்து பாஜக ஆட்சி வாஜ்பாய் தலைமையில் அமைய இது முக்கிய காரணமாக அமைந்தது. 2004 ஆண்டு மக்களவை தேர்தலில் அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது. ஆனால் அப்போது இந்த கூட்டணி தமிழகம் புதுவையில் 40 தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்தது. 2014 ஆண்டு தேர்தலில் நரேந்திர மோடி பாஜகவின் முதல்வர் வேட்பாளராக்கப்பட்டார். அவருக்கு ஜெயலலிதா நெருக்கமானவர் என்பதால் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி அமையும் என பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது அமையவில்லை. அந்த மோடியா அல்லது இந்த லேடியா என்ற தேர்தல் பிரச்சாரத்துடன் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக தனித்து நின்று தேர்தலை சந்தித்தது.
வாக்காளர் பெருமக்களே, என் அன்பார்ந்த மக்களை இப்போது சொல்லுங்கள், சிறந்த நிர்வாகி யார்? குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா? அனைத்து துறைகளிலும் மிக சிறந்த நிர்வாகத்தை அளித்துக் கொண்டிருப்பது குஜராத்தை சேர்ந்த மோடி அல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடிதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
அந்த தேர்தலில் தமிழ்நாட்டின் 39 தொகுதிகளில் 37 ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக தன்வசமாக்கிக் கொண்டது. 37 எம்பிக்களை தன்வசம் வைத்திருக்கும் அதிமுக தமிழகத்திற்கு என்னவெல்லாம் செய்தது என்று கூறுகிறார் அதிமுகவின் பேச்சாளர் வைகை செல்வன்.
நிச்சயமாக தமிழ்நாட்டின் காவிரி பிரச்சனை தீர்க்கப்பட முடியாத 600 காலமாக இருந்ததை உடனடியாக தீர்த்து வைத்தது, நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிடம் சந்திக்க வைத்து இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எட்டிப்பிடித்தார்கள். ஆக காவிரி பிரச்சனையினுடைய காவிரியுடைய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய கர்நாடகாவினுடைய கர்நாடகாவில் பெங்களூரில் தலைமையகம் இருந்ததை மாற்றி இந்தியாவின் தலைநகரம் டெல்லியில் தான் அதற்குரிய தலைமையகம் இருக்க வேண்டும் என்பதை ஏற்படுத்தியும் மற்றும் காவிரி பிரச்சனைக்கான தீர்ப்பாயம் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளையும் ஏற்படுத்தியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய பெரும்பங்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட வருகிறேன்.
கடந்த தேர்தலில் தனித்து நின்று தேர்தலை சந்தித்து பெரு வெற்றியை பெற்ற அதிமுகவின் இன்றைய நிலை நேர்மாறாகவே இருக்கின்றது. மிக பெருத்த ஆளுமை கொண்ட ஜெயலலிதாவின் மரணம் கட்சிக்குள் பல பிளவுகள் என கட்சி சிதறி கிடக்கின்றது. தமிழகத்தில் தமது ஆட்சியை காப்பாற்றும் நோக்கத்திற்காக மட்டுமே அதிமுக தமிழகத்தில் அதீத வரவேற்பட்ட கட்சியாக இருக்கும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது என்பது கண்கூடாக இருக்கின்றது. ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பின்னர் சசிகலா முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். ஆனால் ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியிருந்த பன்னீர்செல்வம் திடீரென மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சமாதி அருகில் தியானம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் கூறியது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இருந்தது. தான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வற்புறுத்தப்பட்டதாகவும் அதனால்தான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய நேரிட்டது என்றும் பன்னீர்செல்வம் பகிரங்கமாக தெரிவித்தார். ஆனால் சசிகலாவோ பன்னீர்செல்வம் கூறுவதில் உண்மையில்லை என்று குற்றம் சாட்டினார். இதையடுத்து பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டார். இதன் பின்னர் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பலர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு அளித்தனர். இதனால் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டது. இதனிடையே சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வந்துவிடவே சசிகலா சிறைக்குச் சென்றார். பின்னர் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியென புதிதாக உருவாக்கப்பட்டு அது டிடிவி தினகரனுக்கு வழங்கப்பட்டது. இந்நிலையில் முதலமைச்சராக பதவியேற்ற எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை மீண்டும் கட்சியில் இணைத்து அவருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கினார். அதிமுகவில் இருந்து தினகரன் மற்றும் சசிகலா ஆகியோர் நீக்கப்பட வேண்டும் என்ற பன்னீர்செல்வத்தின் வேண்டுகோள் நிறைவேற்றப்பட்டது. இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கட்சி பற்றி அக்கட்சியின் பேச்சாளர் வைகை செல்வன் மற்றும் தமிழகத்தின் பிரபல ஊடகவியலாளர் அருள் எழிலன் ஆகியோருடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். டிடிவி தினகரன் அமமுக என்ற புதிய கட்சியொன்றினை ஆரம்பித்தார். ஜெயலலிதாவின் தொகுதியான ஆர்கே நகரில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். தினகரனின் பிரிவினால் அதிமுகவின் பலம் சிதறடிக்கப்பட்டுள்ளது பற்றி வைகை செல்வனிடம் கேட்டபோது,
தவறான கருத்து, உங்கள் கேள்வியே தவறான ஒரு பார்வையை சுட்டிக்காட்டுகிறது. கட்சி வந்து எதுவும் சிதறடிக்கப்படவில்லை, பிளவுபடவில்லை. ஒரே இயக்கமாகத்தான் ஒரே இயக்கமாக இருந்த காரணத்தினால்தான் இரட்டை இடை சின்னமும் கொடியும் எங்களுக்கு மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. தினகரன் அணி என்பது ஒரு சின்ன அமைப்பு தான், ஒரு சின்ன குழுவை தவிர வேறொன்றது. ராதாகிருஷ்ணன் நகர் வெற்றி பெற்றது ஒரு சூழ்ச்சி வடை பின்னி வெற்றி பெற்றார். ஆனா அந்த அந்த வெற்றி என்பது அது வந்து தற்காலிகமான வெற்றியை தவிர வேறொன்றுமில்லை. அதுல அந்த வெற்றி என்பது அவருடைய பின்னடைவைத்தான் காட்டுகிறது. வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதிக்குள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது.
ஆனால் இது பற்றி கள நிலைமைகளை எமக்கு கூறுகிறார் தமிழகத்தின் பிரபல ஊடகவியலாளர் அருள் எழிலன்.
பெரும்பாலான இடங்களில் ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்களுடைய கூட்டங்களுக்கு பொதுமக்கள் வருகையும் குறைவாகத்தான் இருக்கிறது. அவர்கள் அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நான் பார்த்ததை வச்சு சொல்றேன், இதுதான் இங்குள்ள கிரவுண்ட். இதுவா இருக்கு, கணிசமான அதிமுகவில் செல்வாக்கானவர்
ஓபிஎஸ் இபிஎஸ்ஆ தினகரனா என்கிற போட்டி தான் கீழ்மட்டத்துல நடந்துட்டே இருக்கு. இது இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டியா இருக்கு. கட்சி யார் கையில போக போகுது அப்படிங்கிறது தான் மெயின் விஷயமா இருக்கு அப்படின்னு பாக்குறேன்.
இதேவேளை 22 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தல்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் தினத்தன்றே நடைபெற இருக்கின்றது. இது பற்றி இவ்வாறு கூறுகிறார் அருளளிலன்.
இந்த 18 தொகுதி சட்டமன்ற தேர்தலைத்தான் அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமையிலான அதிமுக மிக முக்கியமாக கருதுகிறார்கள். இந்த 18 தொகுதி சட்டமன்ற தேர்தல் என்பது மூன்று கட்சிகளுக்கு வந்து முக்கியமாக படுகிறது. ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக, இன்னொன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தினகரன் தலைமையிலான கட்சி. இந்த மூன்று மும்முனை போட்டி இந்த 18 தொகுதிகளில் நடைபெறுகிறது. இதை வந்து ஒரு மினி சட்டமன்ற தேர்தலாகவே இந்த கருதப்படுகிறது. இதில் அதிமுக கூட்டணி அதிகபட்சமாக 2 தொகுதியிலிருந்து 3 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 3 தொகுதியிலிருந்து 4 அல்லது 5 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும், திமுக கூட்டணி 11 தொகுதிகள் வரை அல்லது 12 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும் கருத்து கணிப்பு, அதாவது சமீபத்தில் லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது.
நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக கட்சியினை சாடும் விதத்தில் அதிமுகவினர் அவர்கள் மீது குடும்ப அரசியல் மற்றும் வாரிசு அரசியல் என்ற ஆயுதத்தை கடுமையாக பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் அதிமுகவில் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தனுக்கு, துணை முதல்வர் பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார், முன்னாள் சபாநாயகர் பி எச் பாண்டியனின் மகன் பி எச் மனோஜ் பாண்டியன், முன்னாள் எம்பி ராஜன் செல்லப்பாவின் மகன் வி வி ஆர் ராஜ் சத்யன் ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதே இது குடும்ப அரசியல் அல்லது வாரிசு அரசியல் இல்லையா என்ற கேள்வியை முன்வைத்த போது வைகை செல்வன் இவ்வாறு பதிலளிக்கிறார்.
வந்து ஜெயக்குமாரனுடைய மகனுக்கு அம்மா அவர்கள் வழங்கிவிட்டார்கள். அதே போல பியூஷ் பாண்டியன் அவர்களுக்கும் அம்மா அவர்களே வழங்கி இருக்கிறார்கள். ஆக ஒரு அரசியலின் ஒரு தலைவர் என்கிற ஒரு அந்தத்தை திரிக்க கூடாதே தவிர சில பல வாய்ப்புகளை வழங்கலாம். அதை இயக்கத்தினர்கள் வரவேற்கத்தக்க நிலையில் இருக்கிற போது, எதிர்ப்பு காட்டாத நிலையில் இருக்கிற போது அதை கொண்டு வரலாம்.
மேலும் கொலை வழக்கொன்றில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் கிருஷ்ணமூர்த்திக்கு இம்முறை மீண்டும் தேர்தலில் நீக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதே என்ற கேள்வியையும் முன்வைத்த போது,
ஏற்கனவே அவர் மீது வந்து வழக்கு வந்து உறுதி செய்யப்படவில்லை. அவர் குற்றமுள்ளவர் என்றதால் உறுதி செய்யப்படவில்லை. அப்படி இருக்கிற போது நிரபராதியாக இருக்கிற ஒருவருக்கு ஒரு ஜனநாயக ரீதியில் மறுக்கப்படுவது என்பது சரியான ஒன்றாக அமையாது. இந்த காரணத்தாலும் கட்சியின் பிடிப்போடும் கொள்கையிலும் பிடிப்போடும் இருக்கிறவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. நீங்கள் அற்புதமான கேள்விகளை முன்வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் மக்களின் மனதுகள் மக்களின் மன்றத்தில் மனச்சாட்சியோடு இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடிந்தது. இருந்த போதிலும் கூட நீங்கள் மிகவும் ஆழமான ஒரு கேள்வியை முன்வைத்தீர்கள். குற்றம் சாட்டப்பட்ட கிருஷ்ணமூர்த்திக்கு எப்படி நீங்கள் வாய்ப்பளிக்கலாம் என்றும், குடும்ப அரசியலோடு எப்படி நீங்கள் முன்னிறுத்தலாம் என்பதையும் பற்றியெல்லாம் நீங்கள் ஒரு கேள்வியை முன்வைத்தீர்கள். நிச்சயமாக இது குறித்து எங்கள் தலைமையிடத்திலே நாங்கள் விவாதிப்போம். இது போன்றிருக்கக்கூடிய அடுத்தடுத்த காலகட்டங்களில் நிகழாதவாறு நாங்கள் பார்த்துக் கொள்வோம்.
இந்த தேர்தலில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கும் என எதிர்வு கூறுகிறார் ஊடகவியலாளர் அருள் களிலன்.
அதிமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரு 4-5 தொகுதிகள் அவர்கள் வென்றால் அது மிகப்பெரிய விஷயம். அதுவும் சாத்தியமானு தெரியவில்லை. இது தேர்தல் வரும்போது நீங்க நான் சொன்ன இந்த வார்த்தைகளின் அர்த்தம் உங்களுக்கு புரியும். 5 தொகுதிகள் ஜெயிச்சா மிகப்பெரிய விஷயம். இந்த 18 சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் 2-3 தொகுதிகளில் அதிமுக வென்றாலே மிகப்பெரிய விஷயம். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் இடைத்தேர்தலாக இருந்தாலும் வெல்லப்போவது, அதாவது திமுக பெரும்பாலான தொகுதிகளில் வெல்லும் என்பது கிரவுண்ட் ரியலிட்டியா இருக்கு. மீதமுள்ள இடங்களில் வெல்லப்போவது தினகரனா ஓபிஎஸ் இபிஎஸ்ஆ என்பதுதான் போட்டியே.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil